அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் பிரமிளா கிருஷ்ணன் மற்றும் அறவாளி இளம்பருதி. ஜெர்மனி பெர்லின் நகரில் திங்களன்று கிறிஸ்துமஸ் சந்தையில் லாரியை புகுத்தி 12 பேரை கொன்ற சந்தேக நபர் அனில் அம்ரி இத்தாலியின் மிலன் நகரில் காவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இத்தாலிய உள்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். அந்த லாரியில் இருந்த கைரேகையும் சுட்டுக் கொல்லப்பட்டவரின் கைரேகையும் ஒத்துப்போவதாக இத்தாலிய உள்துறை அமைச்சர் மார்க்கோ மினிட்டி தெரிவித்துள்ளார்.
La persona uccisa è risultata essere dopo tutte le indagini che si fanno in questo caso.
இன்று வெள்ளிக்கிழமை விடியற்காலை 3 மணிக்கு மிலன் நகர் காவல்துறையினருக்கும் அம்ரிக்கும் இடையில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் அவர் கொல்லப்பட்டதாக அவர் கூறினார். இரவு ரோந்து சென்று கொண்டிருந்த மிலன் நகர காவல்துறையினர் சாலையில் நடந்து கொண்டிருந்த அம்ரியை கண்டதாகவும் அவரது அடையாள அட்டையை காட்டும்படி காவலர்கள் கூறிய போது அவர் தனது பையில் இருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து இஸ்லாமிய கோஷமிட்டபடி காவலர்களை நோக்கி சரமாரியாக சுட்டு தள்ளியதாகவும் அமைச்சர் கூறினார்.
பெர்லின் லாரி தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பை மேம்படுத்தும் பொருட்டு அரசாங்கம் புதிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்று ஜெர்மன் சான்சலர் ஏங்கலா மெர்க்கல் கூறியுள்ளார். இந்த தாக்குதல் குறித்து அனைத்து தகவல்களையும் மற்றும் அறிக்கையும் விரைவில் சமர்ப்பிக்கும்படி ஜெர்மன் அமைச்சர்கள் மற்றும் பாதுகாப்பு முகமை அதிகாரிகளை கேட்டிருப்பதாக மெர்க்கல் தெரிவித்துள்ளார். அனிஸ் அம்ரி இந்த தாக்குதல் திட்டத்துக்கு உதவினாரா, தாக்குதலை செயல்படுத்தினாரா, தாக்குதல் முடிந்தவுடன் தப்பித்துச் சென்றாரா என்பது குறித்த கேள்விகளை அது எழுப்பியுள்ளதாக மெர்க்கல் தெரிவித்துள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
மால்டாவில் வலுக்கட்டாயமாக தரையிறக்கப்பட்ட கடத்தப்பட்ட லிபியா விமான பயணிகள் சம்பவம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துள்ளது. விமானத்தை கட்டுப்பாட்டில் எடுத்த இரு கடத்தல்காரர்கள் தற்போது விலங்கிடப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னர் விமானத்தில் பயணம் செய்த அனைத்து பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் பத்திரமாக வெளியேற அனுமதிக்கப்பட்டனர். கடத்தல்காரர்கள் மால்டாவில் தஞ்ச கோரிக்கை விடுத்திருந்ததாக கூறப்பட்டுள்ளது.
ஐரோப்பாவை அடையும் முயற்சியில் மத்திய தரைக்கடலில் மூழ்கிய குடியேறிகளின் மொத்த எண்ணிக்கையானது இந்த ஆண்டு 5000 தாண்டிவிட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது.
Around 100 people are feared to have drowned in the Mediterranean Sea yesterday. The Italian Coast Guard carried out
இதுவரை பதிவான இறப்புகளில் இதுதான் மிக அதிக எண்ணிக்கையாகும். கடந்த வியாழக்கிழமையன்று இத்தாலி கடற்கரை பகுதி கப்பால் இரு கப்பல்கள் சேதமானதாக வெளியான தகவலை தொடர்ந்து இந்த எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ளது. இந்த கப்பல் விபத்தில் மட்டும் குறைந்தது 90 பேர் மூழ்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
அமெரிக்காவின் அணு ஆயுத தயாரிப்பு திறனை விரிவுபடுத்துவது குறித்து அமெரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் தனது ட்விட்டர் தளத்தில் பதிவிட்ட செய்தி குறித்து அமெரிக்காவில் உள்ள MSNBC என்ற தொலைக்காட்சி கேட்டபோது அவர் அது ஒரு அணு ஆயுத போட்டியாக இருக்கட்டும் என்று பதில் அளித்தார். ஒவ்வொரு தளத்திலும் நாம் அவர்களை விட மேலானவர்களாக, அனைவரை விடவும் முன்னேறியவர்களாக இருக்க வேண்டும் என்று ட்ரம்ப் பதில் அளித்ததாக கூறப்பட்டுள்ளது. ட்ரம்பின் செய்தி தொடர்பாளர், தெளிவான பதில் இல்லாமல் மற்ற நாடுகள் தங்களது அணு ஆயுத தயாரிப்பு திறனை அதிகரிக்க ட்ரம்ப் அனுமதிக்க முடியாது என்று கூறியுள்ளார் என்று தெரிவித்தார்.
பாலஸ்தீன எல்லையில் உள்ள இஸ்ரேலிய குடியேற்றங்களை கண்டித்து ஐநாவின் 4 உறுப்பினர்கள் ஒரு புதிய தீர்மானத்தை தயாரித்து வருகின்றனர். இன்று அதற்கான வாக்கெடுப்பு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கு எதிராக எகிப்து கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தை அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் தலையீடு காரணமாக வியாழனன்று ஒத்திவைக்கப்பட்டது. இஸ்ரேலின் பிரதமர் ட்ரம்ப் தலையீடு செய்ய வேண்டும் என்று கூறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
சிரியாவின் அசாத் அரசு ஈரான், துருக்கி மற்றும் ரஷ்யா நாடுகளுக்கு இடையில் அடுத்த ஆண்டு சிரியா மீதான அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். தற்போது சிரியாவின் அரசு படைகள் அலப்போ நகரத்தை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதால் அமைதி பேச்சுவார்த்தையை அடுத்து தேசிய அளவில் யுத்த நிறுத்தம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று தனது வருடாந்திர செய்தியாளர் மாநாட்டில் புதின் கூறியுள்ளார். அவர் மேலும் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்கா வரவேற்கப்படுவதாக தெரிவித்தார். ஆனால் பல அமைப்புகளுக்கு மத்தியில் சண்டை தொடர்கிறது.
சர்வதேச ஒலிம்பிக் குழுவானது 2010 சூழ்ச்சி குளிர்கால போட்டியிட்ட 28 ரஷ்ய வீரர்களுக்கு எதிரான ஒழுங்கு நடவடிக்கை தொடங்கியுள்ளது. சூழ்ச்சி உட்பட பல போட்டிகளில் ரஷ்ய அரசாங்கம் கட்டுப்படுத்தப்பட்ட ஊக்க மருந்து பயன்படுத்தியது தொடர்பாக சுதந்திரமான அமைப்பின் அறிக்கை ஒன்றை ஆதாரமாக கொண்டு இந்த நடவடிக்கை தொடங்கியுள்ளது. ஊக்க மருந்து தடுப்பு ஆய்வகத்தில் நடுவிரவில் ரகசிய சேவை அதிகாரிகள் உதவியோடு ஊக்க மருந்து கலந்த சிறுநீர் மாதிரிகளுக்கு பதிலாக சுத்தமான மாதிரிகளை கொண்ட சிறுநீர் மாற்றி வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் அதில் முன்வைக்கப்பட்டுள்ளன.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.